ஆக இந்த பாடலின் மூலம் நமக்கு என்ன உண்மை பெறப்படுகின்றது? மூன்று அவத்தைகளை தொகுத்து கூறிய பாடலிலே, இதற்கு முந்தைய பாடலுக்கு முந்தைய பாடலே, மூன்று அவத்தைகளை தொகுத்து கூறிய பாடலிலே சகலாவத்தை எவ்வாறு தொகுத்து கூறினார்? மெய்ப்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனா, ஆன்மாவுக்கு தத்துவ புவனங்களை எல்லாம் முதல்வன் அருளியவுடன் ஆன்மா அந்த தத்துவ புவனங்களோடு கூடி சகலனாக இருக்கின்றான், சகலாவத்தையில் வாழ்பவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிட்டாரே. அப்போ அந்த தத்துவ புவனங்களோடு கூடியிருக்கின்றான், எவற்றோடெல்லாம் கூடியிருக்கின்றான்னு விளக்கமா சொன்னார்கள். இப்படி பத்து காரியங்களோடு பொருந்திருக்கின்றான் என்று விளக்கமாக சொல்லி அருளினார்கள். ஆக இனி அடுத்த பாடல் சுத்தாவத்தையினை விளக்கி கூறுவது. தொகுத்து சொன்ன பாடலிலே சுத்தாவத்தையினை எவ்வாறு தொகுத்து சொன்னார்? மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே. உற்பவம் என்பது பிறப்பு, பிறவி. மலங்கள்லாம் நீங்கிய பிறகு பிறவியினின்றும் நீங்கி திருவருளோடு சேர்ந்து ஆன்மா சுத்தனாக விளங்குவான், அதுதான் ஆன்மாவுக்கு சுத்தாவத்தை என்று தொகுத்து கூறினார். இங்கு இந்த பாடல்ல அதை விளக்கி கூற இருக்கின்றார். இந்த பத்து காரியங்களும் நீங்குகின்றது சுத்தாவத்தையில. உரிவினை கொண்டிருத்தல் நீங்குது. உரிவினை கொண்டிருத்தல் என்பது உருவமுடைய தூள உடம்பை பெற்றிருத்தல், அந்த காரியம் நீங்குது. தோற்றக்கேடுகளை உடனாயிருத்தல், பிறப்பு இறப்புகளில் உழன்று வருதல், அந்த காரியமும் சுத்தாவத்தில நீங்குது. கலாதி சேர்க்கை, ஆன்ம தத்துவ சேர்க்கை, இவையும் நீங்குது. அறிவு விளக்கம், இச்சை விளக்கம், செயல் விளக்கம், இவையும் நீங்குகின்றன. ஏன்னா அறிவு விளக்கம் நீங்குதான், அது நல்லதில்லையே அப்படின்னு நினைப்போம். சகலாவத்தையில் இருந்த அறிவு விளக்கம் எப்படிப்பட்ட அறிவு விளக்கம்? சிற்றறிவு விளக்கம் தானே. சடப்பொருள்களை அறிந்து வருகின்றேன், அதுவும் ஒரு பொருளை அறியும் போது இன்னொன்று அறிய முடியாது. அறிவதும் சடப்பொருள், தோன்றி அறிய அறியக்கூடிய பொருள், அந்த பொருளை தான் அறிந்து வருகின்றோம். இது வந்து ஆன்மாவுக்கு தகுதியான சீரிய அறிவு அல்ல. அறியத்தக்க சிவத்தை அறிதல் தான் சிறந்த அறிவு. ஆகவே இங்க சுத்தாவத்தையில அறிவு விளக்கம் நீங்குதுன்னா கேவலாவத்தையில நீங்கின மாதிரி இல்ல. கேவலாவத்தையில அறிவு விளக்கம் நீங்கி முழுமையான அறியாமை வந்து தான் இருந்தது. ஆனா சுத்தாவத்தையில அறிவு விளக்கம் நீங்குதுன்னா இந்த சிற்றறிவு நீங்கி, சுட்டறிவாகி இந்த சிற்றறிவு நீங்கி சிவத்தை போல வியாபக அறிவு ஆன்மாவிற்கு கிடைக்கின்றது. எவ்வளவு பெரும் பேர் அது! ஆகவே அறிவு அறிவு நீக்கம், இச்சை நீக்கம், கிரியை நீக்கம் என்று சொன்னார். சிற்றறிவு, சிறு தொழில், அற்ப இச்சைகள் இவையெல்லாம் நீங்குகின்றன என்று அர்த்தம். ஆக அந்த காரியங்கள் பத்து நீங்குது. உருவினை கொண்டிருத்தல் நீங்குகின்றது, தோற்றக்கேடுகளை உடனாயிருத்தல் நீங்குகின்றது, கலாதி தத்துவ சேர்க்கை நீங்குகின்றது, ஆன்ம தத்துவ சேர்க்கை நீங்குகின்றது, அறிவு இச்சை செயல், அற்ப அறிவு இச்சை செயல் விளக்கங்கள் நீங்குகின்றன, ஐம்புலங்களின் விருப்பம் நீங்குகின்றது, ஐம்புலங்களை அனுபவித்தலும் நீங்குகின்றது, ஏகதேசப்பட்டு கிடக்கின்ற அந்த சிறுமையும் நீங்குகின்றது. இப்படி பத்து காரியங்கள் அனைத்தும் நீங்குகின்றன. எதனால் எந்தெந்த காரியம் நீங்குகின்றது? சுத்தாவத்தையில் பல பேர்கள் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றன. சுத்தாவத்தையிலே குருவருளாலே ஆன்மாவுக்கு பல பேர்கள் கிட்டுகின்றன. எந்தெந்த பேச்சினால் இந்த சகலாவத்தையே பத்து காரியங்களை ஆன்மா பொருந்திருந்தது அல்லவா? சகலாவத்தையிலே ஆன்மா பத்து காரியங்களை பொருந்திருந்தது. அந்த ஆன்மா சிவ புண்ணியங்களை செய்து சிவபெருமானே ஞான குருவாக எழுந்தருளி வரவும் அந்த ஆன்மா பல பேர்களை குருவருளால் பெறுகின்றது. பல பேர்களை குருவருளால் பெற்ற அந்த ஆன்மா இதுகாரும் சகலாவத்தையிலே தான் கூடியிருந்த பத்து காரியங்களிலிருந்து நீங்குகின்றது. குருவருளால் பெற்ற எந்தெந்த பேச்சினால் தன்னுடைய எந்தெந்த காரியங்களிலிருந்து அது விடுபடுகின்றது என்பதை அருமையாக இந்த பாடலின் மூலம் காட்டுகின்றார்கள் நமக்கு சிவஞான சுவாமிகள். அருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் இத்தனை அற்புதமான உண்மை அல்லவா சொல்லியுள்ளார்கள் என்று சிவஞான சித்தியாருடைய ஏற்றத்தினை சென்ற பாடல்களில் சொன்னது போலவே இந்த பாடலிலும் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றார்கள். என்னென்ன பேரு ஆன்மாவுக்கு கிட்டி அதனால அந்த பத்து காரியங்கள்ல எந்தெந்த காரியம்லாம் நீங்குது இந்த சுத்தாவத்தையில சொல்கின்றார் பாருங்க. முதல்ல பாடலை பார்த்துக் கொள்வோம். இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே. ஆக பொருள் உணர்வதற்கு ஏற்ப இப்படி நாம நிறுத்தி சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரித்து படித்துக் கொள்ளலாம். இனி ஓசை நயம் சிறக்க இந்த பாடல் அமைந்து கிடக்கும் பாங்கினை அறிய வேண்டும் என்றால் அந்த சீரொழுங்குபடி வாசித்தால் அந்த ஓசை நயம் நமக்கு எத்துணை இனிமையாக அரிய தத்துவ ஞான செய்திகளையும் அந்த காப்பிய நடையிலே எத்துணை அற்புதமாக இந்த விருத்தத்திலே தந்திருக்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமான் என்பது நமக்கு புரியும். இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறி ஒளிந்து ஞானம் பெருகி நாயகந்தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று ஓசை நயம் சிறக்க பாடியுள்ளார்கள். இதிலே இருவினை ஒப்பு என்ற பெயர் கிட்டுகின்றது. ஈசந்தன் சக்தி தோய நாங்கள் ஈசந்தன் சக்தி தோய்தல் என்பது சத்தினி பாதம் ஆகிய பெயர். அப்புறம் குருவருள் பெற்று குருவருள் கிடைக்கின்றது. இருவினை ஒப்பு சத்தினி பாதம் குருவருள் ஒரு ஞான யோகத்தை குறுகி குறுகினா இந்த இடத்துல அடைந்து என்று பொருள். ஞான யோகமாகிய பெயர் கிடைக்கின்றது. அப்புறம் உன்னை திரிமலம் அறுத்து மும்மல நீக்கமாகிய பெயர் கிடைக்கின்றது. பண்டை சிற்றறி ஒளிந்து சிற்றறிவு நீங்குதலாகிய பெயரு. அப்புறம் ஞானம் பெருகி ஞானம் பெருகுதலாகிய பெயரு. இப்படி பல பெயர்கள் கிட்டுகின்றன. இதனால் அந்த பத்து காரியங்களும் நீங்குகின்றன. எந்தெந்த பேச்சினால் எந்தெந்த காரியங்கள் நீங்குகின்றன என்பதை உரையிலே காட்டுகின்றார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். அது பதவுரையை அது அதிலும் நாம் பதவுரையின் துணை கொண்டு இதனை நாம் நேரடியாக உணரலாம். முதல்ல இருவினை ஒப்பை சொல்லியிருக்கின்றார்கள். பொழிப்புரையினை பார்ப்போம். முதலில் இருவினை ஒப்பு இதனால எந்த காரியம் நீங்குது பாருங்க. மேற்கூறிய பத்தனுள் சகலாவத்தையிலே ஆன்மா கூடியிருக்கின்ற அந்த பத்து காரியங்களுள் சத்தமாதியாம் இடையந்தண்ணில் புரிவதும் செய்தல் சத்தமாதியாம் இடையந்தண்ணில் புரிவதும் செய்தல் கழிதற்கு ஏதுவாகிய இருவினை ஒப்பும் சுத்தாவத்தில் கிடக்கக்கூடிய பெயர்களை அடுக்கி கூறுகின்றார் ஆசிரியர். அதுல இருவினை ஒப்புங்கிற பெயரை சொல்றாங்க. அது எந்த காரியம் கழிதற்கு இந்த இருவினை ஒப்பு காரணமா இருக்கு? ஐம்புலங்களிலே விருப்பம் வைத்தல். ஐம்புலங்களிலே விருப்பம் வைத்தல் என்ற அந்த காரியம் சகலாவத்தையிலே இந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஐம்புலப்பற்று முத்திக்கல் தான் தடையா இருக்கின்றது. ஐம்புலப்பற்று அந்த அந்த ஐம்புலப்பற்று கழிதல் ஐம்புலங்களை விரும்புதல் ஆகிய அந்த காரியம் கழிதற்கு என்ன பேரு கிட்ட வேண்டும்? இருவினை ஒப்பு கிட்ட வேண்டும். இருவினை ஒப்பு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இரண்டையும் சமநோக்கில் காணுதல். ரெண்டுமே நாம செய்த வினைகளுக்கு ஈடாதான் வருது. இவற்றின் மீது பற்று வைக்காமல் விட்டுவிட்டால் முன்னை வினை கெடுகின்றது மேற்கொண்டு வினை ஏறாமல் இருக்கும். ஆகவே கருத்தை எல்லாம் சிவபெருமான் திருவடியிலே வைத்து விட்டதனால் இன்பம் துன்பம் இவற்றில் எதுவும் கருத்து வைக்காமல் ரெண்டையும் சமமாக நோக்குதல் இருவினை ஒப்பு. அதனால என்ன காரியம் நீங்குது? ஐம்புலங்களில் பற்று வைத்தல் நீங்குகிறது. ஐம்புலங்களில் பற்று வைக்க போய்தானே பற்று வைத்த அந்த விடயம் கிடைச்சதுன்னா இன்பம் கிடைச்சாட்டி துன்பம். இன்ப துன்பங்களை சமமாக நோக்கிவிட்டால் யாரால அதை நோக்க முடியும்? இருவினை ஒப்பு வந்தவரால் தான் நோக்க முடியும். ஆகவே இருவினை ஒப்பின் மூலமாக ஐம்புலங்களை விரும்புதல் என்ற காரியம் நீங்குகின்றது. எவ்வளவு நுணுக்கமாக சொல்கின்றார்கள். சத்தமாதியாம் இடையந்தண்ணில் புரிவதும் செய்தல் கழிதற்கு ஏதுவாகிய இருவினை ஒப்பும். அப்புறம் போகபோக்கிய கருவிகளின் செறிவு கழிதற்கு ஏதுவாகிய சத்தினி பாதகம். போகபோக்கிய கருவிகள் போக கருவிகள் அது போக காண்டமாகிய வித்யா தத்துவங்கள். போக்கிய கருவிகள் அவை போக்கிய காண்டமாகிய ஆன்ம தத்துவங்கள். ஆக ஆன்ம தத்துவ சேர்க்கை வித்யா தத்துவ சேர்க்கை இவை கழிவு கழியக்கூடிய பேரு என்ன அப்படின்னா சத்தினி பாதம். சுத்தாவத்தையே சத்தினி பாதம் என்ற பெயரு ஆன்மாவுக்கு கிட்டியபடினாலே சத்தினி பாதம் என்றால் என்ன? ஆன்ம அறிவிலே திருவருள் வீழ்ச்சி நிகழ்தல். திருவருள் வீழ்ச்சி ஆன்ம அறிவில ஆன்மாவுக்கு மலபரிவாகம் மலச்சக்தி அந்த இருவினை ஒப்புனால ஐம்புலன்கள் விருப்பம் நீங்கிட்டதுனால ஆணவ மலத்துக்கு சேட்டைகள் அந்த ஆன்மாவில செல்லுபடி ஆகல. அந்த ஆணவ மலம் நன்கு சக்தி தேய்ந்து விட்டது. அந்த நிலையிலே இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உடன் நிகழ்ச்சிகள். அதுபோல இந்த ஆணவமன சக்தி கெட்டதனால அந்த ஆன்ம அறிவுல திருவருள் வீழ்ச்சி அது நிகழ்கின்றது. அதுதான் சத்தினி பாதம். சக்தி என்பது திருவருள், நிபாதம் என்பது அது அதன் வீழ்ச்சியை குறிக்கின்றது. சத்தினி பாதம் அந்த திருவருளே அந்த ஆன்மாவுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கும். இந்த தத்துவங்கள் மூலமாகவும் ஆன்மாவுக்கு அந்த திருவருள் தான் அறிவித்து வந்தது. ஆன்மா எல்லா தத்துவங்களையும் குறைவர புரிஞ்சிருக்கிறதுனே இருக்கட்டும், ஆனா திருவருள் அறிவிக்காவிட்டால் தத்துவங்களை கொண்டு ஆன்மா தானாக அறியுமா? ஆன்மா கண்ணை கொண்டு தானாக காணுமா? மனதை கொண்டு தானாக சிந்திக்குமா? கிடையாது. தத்துவங்களையும் ஆன்மாவுக்கு கூட்டி வைத்து அந்த தத்துவங்களின் வாயிலாக இறைவன் அறிவிக்க வேண்டும். அதுதான் அடுத்த சூத்திரத்துடைய கருத்தே. அதுதான் ஐந்தாம் சூத்திரம், ஐந்தாம் சூத்திரம் அதுதான் சொல்ல வருகின்றது. ஐந்தாம் சூத்திரத்தின் கருத்து அதுதான். முதல் நூலை பார்த்தோம்னா சிவஞான போதம் பார்த்தோம்னா ஐந்தாம் சூத்திரத்தை சொல்லிட்டு 80 சூத்திரம் எண்ணுதலிச்சோயனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிச்சு. இந்த ஆன்மாக்களுடைய முதல்வன், ஆன்மாக்களுக்கு முதல்வன் இருக்கின்றானே, அவன் இந்த ஆன்மாக்களுக்கு எத்தகைய உபகாரத்தை செய்து வருகின்றான் என்ற உண்மையை உணர்த்துவதுதான் இந்த சூத்திரத்தின் கருத்து என்று சந்தான பரமாச்சாரியராகிய மெய்கண்ட தேவநாயனார் கூறியிருக்கின்றார். ஆகவே இறைவன் தான் தத்துவங்களின் வாயிலாக அறிவிக்கின்றான். அந்த இறைவனுடைய அருளே இப்ப ஆன்மாவுக்கு இந்த சுத்தாவத்தியில நேரடியாக கிட்டுவிட்டது. அப்ப இருக்கு தத்துவங்கள்னா இறைவன் அருளே நேரடியாக கிட்டியாச்சு. இதுவரை தோன்றா துணையா திரோதாயியாக அந்த அருள் இருந்தது. இப்ப சத்திரிவாதம் நிகழ்ந்து விட்டதனால அது கருணை சக்தியாக ஆன்மாவுக்கு உணரும்படி அந்த ஆன்ம அறிவில் அது விளங்கி தோன்றினான். அது எதைத்தான் காட்டாது அந்த ஆன்மாவுக்கு, என்ன அறிவைத்தான் கொடுக்காது, எல்லா அறிவையும் கொடுக்கும். அப்போ தத்துவங்களை சார்ந்துதான் அந்த ஆன்மா அறியணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே இந்த போக காண்டமாகிய வித்யா தத்துவங்கள், போக்கிய காண்டமாகிய ஆன்ம தத்துவங்கள் இவற்றின் சார்பெல்லாம் ஆன்மாவுக்கு தேவையில்லாம போயிருது. எப்போ இந்த சத்தினிபாதம் வந்துவிட்ட சுத்தாவத்தையிலே. ஆகவே சத்தினிபாதத்தினால போக காண்ட போக்கிய காண்ட கருவிகளில் இருந்து நீங்குதல் பெறப்படுகின்றது என்று எப்படி இணைத்து காட்டுகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஆசிரியர் அருணதி சிவம் எப்படி ஒரு நுணுக்கமாக பாடியுள்ளார்கள், அதை நம்முடைய சுவாமிகள் எப்படி எடுத்து காட்டுகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிய வருகின்றோம். போக போக்கிய கருவிகளின் செறிவு கடிதற்கு ஏதுவாகிய சத்தினிவாதமும் என்று சொல்கின்றார்கள். அப்புறம் என்ன சொன்னார்கள், குருவருள் சொன்னார்கள். குருவருளால எது கழியுது, நம்முடைய உரு கழியுது இல்லையா. அந்த உருவ திருமேனி, அருவுருவ திருமேனி எல்லாம் நம்முடைய இந்த கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணேன்னு முன்னரே ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார்களே. அது மட்டுமா, இந்த ஆசிரியர் அருணதி சிவம் இன்னொரு நூல் செய்துள்ளார்களே 20 என்று. அதிலே என்ன சொன்னார்கள், மெய்கண்ட தேவநாயனாரை எப்படி போற்றினார்கள், பல்வேறு வகையாக போற்றுகின்றார்கள். அந்த போற்றுதல்களுள் ஒன்று, ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த என்று போற்றுகின்றார்கள். மெய்கண்டன் மெய்கண்டா என்று ஒரு பெயரும், திருவெண்ணை நல்லூர் என்ற ஒரு ஊரும் கொண்டு இல்லையா, மானிட திருமேனி என்று ஒரு உருவமும் கொண்டு, இப்படியெல்லாம் ஊரும் பேரும் உருவம் கொண்டு வந்தது எதற்கு, என்னுடைய ஊரும் பேரும் உருவம் நீங்குவதற்கு, அதாவது இந்த பிறவி பந்தத்திலிருந்து அடியன் உய்வதற்கு என்று குறிப்பிட்டார்கள். அப்போ குரு உருவம் கொண்டு வருதல் நம்முடைய இந்த கரு உருவம் நீங்கும் பொருட்டு தான். ஆகவே இங்கே அற்புதமாக அதை இணைத்து காட்டுகின்றார்கள் சிவஞான சுவாமிகள். உருக்கழிதற்கு ஏதுவாகிய குருவருளும், குருவருளால் இந்த பிறவி ஆகிய இந்த உருவமுடைய உடல் சார்பு நீங்குகின்றது. அதனால உருக்கழிதற்கு ஏதுவாகிய குருவருளும். அப்புறம் என்ன சொன்னார்கள், ஞான யோகத்தை குறுகி, ஞான சாதனம், அந்த ஞான சாதனம் வந்து எதற்கு துணை செய்கின்றது, எந்த காரியம் கழிவதற்கு துணை செய்கின்றது என்றால், எல்லா யோனியும் புக்குள் அழுதல் கழிதற்கு ஏதுவாகிய ஞான சாதனம். எல்லா யோனியும் புக்குறழுதல், பல்வேறு பிறவிகளிலும் புகுந்து பிறப்பு இறப்புகளை கொண்டு திரிந்து வருதல், எல்லா யோனியிலும் எல்லா பிறவிகளிலும் உழன்று வருதல் அந்த சிறுமையான காரியம் நீங்குவதற்கு ஞான சாதனம் துணை பெறுகின்றது. ஞானாசிரியன் உபதேச முறையிலே 9 சூத்திரம் 10 சூத்திரத்தான் சொல்வார்கள், விதிப்படி அஞ்செழுத்தை எண்ண வேண்டும், சிவபெருமானை தரிசிக்க வேண்டும், அந்த சிவபெருமானோடு ஒற்றித்து நிற்க வேண்டும், தன் செயலெல்லாம் அவன் செயலாக கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஞான நிலையில செய்ய வேண்டிய சாதனைகள். 9, 10 சூத்திரங்கள், 11 சூத்திரங்களிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த ஞான சாதனைகள் எல்லாம் செய்வதன் மூலம் பல்வேறு பிறவிகளிலும் உழன்று வருகின்ற அந்த சிறுமையான காரியம் நீங்குகின்றது. அதைத்தான் சொல்கின்றார்கள், புக்கு எல்லா யோனியும் புக்கு உழலுதல், புகுந்து உழலுதல் என்று பொருள். புக்கு உழலுதல்னா எல்லா யோனியும் புக்கு உழலுதல் கழிதற்கு ஏதுவாகிய ஞான சாதனமும் என்று சொன்னார்கள். அப்புறம் சென்று திரிதறுதல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஏகதேசப்பட்டு கிடத்தல், வரம்புக்குட்பட்ட அறிவோடு, வியாபக அறிவோடு விளங்காமல் வரம்புக்குட்பட்ட சிற்றறிவோடு விளங்குதல், அதான் ஏகதேசப்பட்டு கிடத்தல். அதை போன பாடல சென்று திரிதறுதல். அந்த காரியம் நீங்கணும்னா மும்மலம் நீங்கணும். அதை இந்த சுத்தாவத்தை பாடல சொன்னார்கள், முன்னை திரிமலம் அறுத்துன்னு சொன்னார்கள். திரிமலங்களும் நீங்கிவிட்டதனால என்ன காரியம் நீங்குகின்றது அப்படின்னா, ஏகதேசப்பட்டு கிடத்தல், இந்த மும்மலங்கள் தான் ஆன்மாவை வியாபக அறிவோடு, இந்த மும்மலங்கள் தான் ஆன்மாவை வியாபக அறிவோடு விளங்க விடாமல் ஏகதேசப்பட்டு கிடக்க வைத்தன. அந்த மும்மலங்களும் நீங்கிவிட்டன் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு அந்த ஏகதேசத்தன்மை நீங்கிடும். ஆகவே முன்னை திரிமலம் அறுத்துன்னு சொன்னதனால ஏகதேசத்தன்மையாகிய அந்த காரியம் நீங்குதல் குறிக்கப்படுகின்றது என்று காட்டுகின்றார்கள். சென்று திரிதறுதலாகிய ஏகதேசத்தன்மை கழிதற்கு ஏதுவாகிய மும்மல நீக்கமும். சரி, அப்புறம் ஐம்புலன்களை விரும்புதல் வந்து இருவினை ஒப்பால கழியுது. ஐம்புலன்களை அனுபவித்தல்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அது எதனால கழியுது? அதுதான் அடுத்து வரக்கூடிய பண்டை சிற்றறிவு ஒளிந்து. சிற்றறிவு பண்டை சிற்றறிவுனாக என்னன்னா அதுதான் மல வாதனை, வாதனாமலம். சுத்தாவத்தையில வந்து மலநீக்கம் பெற்றாலும் திரிமலம் அறுத்துன்னு சொன்ன மாதிரி மலநீக்கம் பெற்றாலும் அந்த மல வாதனை வந்து தாக்கலாம் பண்டை பயிற்சியினால. அதெல்லாம் பின்னால உண்மை அதிகாரத்தில் வரக்கூடிய செய்திகள். இங்க வந்து சுத்தாவத்தை பத்தி சொல்லும் போது அதை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அதனால சுட்டி காட்டுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஐம்புலங்கள் ஐந்து விடயங்களையும் நுகர்வது அனுபவிப்பதற்கு அழியணும்னா வாதனை நீங்கணும். மல மல வாதனை, அந்த மலவாதனையும் குரு வந்து தன்னுடைய உபதேசத்தால் நீக்குகின்றார். வாசனாமலத்தாலும் சீடன் வந்து தாக்கப்படாமல் இருக்கும் வண்ணம் குருவானவர் உபதேசிக்கின்றார். உபதேசித்து இந்த மல வாசனையும் நீக்குகின்றார். அதனால மல வாதனை நீங்கியதனால ஐம்புல அனுபவமே அவனுக்கு நீங்குகின்றது. ஐம்புல அனுபவங்களே நீங்குகின்றது. ஒருவேளை பண்டை ஊழின் காரணமாக ஐம்புலன்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அது உடனளவுக்கு அந்த அனுபவம் கடித ஒழிய அந்த ஆன்மா அந்த அனுபவத்தை பொருந்தாது. இதெல்லாம் நமச்சிவாய மாலையில மூன்றாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் எந்த ஒரு சுவையை என் நாக்கு வந்து சார்ந்தாலும் அந்த சுவையை ஆன்மாவாகிய அடியன் சார்வதில்லை, குரு சிவமாகிய உனக்கே அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று சொல்லி நமச்சிவாய மூர்த்திகளை போற்றி பாடுகின்றார்கள். இது இந்த இது போன்ற செய்திகளும் வந்து சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்து நிற்றல். இந்த செய்திகள்லாம் பின்னால உண்மை அதிகார சூத்திரங்களிலே செய்திகளிலே வர இருக்கின்றன. இங்கு குறிப்பாக சொல்கின்றார்கள். ஆகவே மலவாதனை நீங்கிவிட்டது என்றால் ஐம்புல அனுபவம் என்ற அந்த காரியம் நீங்கிவிடுகின்றது. அதுதான் சொன்னார்கள், சத்தமாதியாம் இடையந்தண்ணில் நுகர்வது கழிதற்கு ஏதுவாகிய வாதனை நீக்கமும். அதான் பண்டை சிற்றறி ஒளிந்து. அப்புறம் ஞானம் பெருகி சிவஞானம் பெருகுகின்றது. ஆன்மாவுக்கு சிவஞானம் பெருக பெருக ஏற்கனவே இருந்த அந்த சிற்றறிவு விளக்கம், சிறுதொழில் விளக்கம், அந்த சிறிய இச்சை விளக்கம், அற்பமான அறிவு இச்சை செயல்கள் விளக்கம் இருந்ததல்லவா சகல நிலையில, அந்த அற்பமான அறிவு இச்சை செயல் விளக்கங்கள் இங்க சிவஞானம் பெறுவதனாலே நீங்குகின்றன. ஆகவே அற்ப அறிவு இச்சை விளக்கம் விளக்கங்கள் சிவஞானம் பெருகி நீங்குகின்றன என்பதைத்தான் பாச அறிவு இச்சை செயல்கள். ஆன்மா பாசமாகிய ஆணவத்தை சார்ந்து, பாசமாகிய தத்துவங்களை சார்ந்து அதன் மூலம் விளங்கிய அறிவிச்ச செயல்கள் தான் பாச அறிவிச்ச செயல்கள். அவை கழிவதற்கு ஏதுவாக இங்க ஞான பெருக்கம் கிடைக்கின்றது. பாச அறிவிச்ச செயல்கள் கழிதற்கு ஏதுவாகிய ஞான பெருக்கமும் முறையே கிடைப்ப ஒன்றெடுத்து ஒன்று முறையே கிடைக்கின்றது. முதல்ல இருவினை ஒப்பு உண்டாகணும், அப்பந்தான் சத்திரிபாதம் நிகழும், அப்பந்தான் நம் இந்த மானிட ஒரு இந்த தூள உடல் நீங்குவதற்கு ஏதுவாக குருவர்கள் கிடைக்கும். குருவர்கள் கிடைத்தாதான் ஞான உபதேசங்கள் எல்லாம் பெற்று ஞான சாதனத்தை கைகூடி எல்லா யோனியும் புக்குழல்கின்ற அந்த சிறுமையிலிருந்து நீங்கலாம். மும்மலங்களும் நீங்க பெற்று ஏகதேசத்தன்மை நீங்க பெறலாம். மும்மலங்களும் நீங்கினாலும் வாதனாமலம் தாக்கும். அந்த வாதனாமலமும் குருவை சரணடைந்து அந்த வாதனாமலத்தையும் நீக்கிக் கொண்டு ஐம்புல விடயங்களை அனுபவித்திலிருந்து முற்றிலுமாக நீங்கிக் கொள்ளலாம். அதன் மூலம் பாச அறிவிச்சை செயல்கள் எல்லாம் நீங்க பெற்று அதன் மூலமாக ஞான பெருக்கம் கிடைத்து பாச அறிவிச்சை செயல்கள் நீங்க பெறலாம் என்று முறையாக ஒன்றெடுத்த ஒன்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த மாதிரி முறையாகவே பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடல. மிக அற்புதமான பாடல். சுத்தாவத்தைனா என்ன, இதுதான் சுத்தாவத்தைன்னு இந்த பாடல் அப்படியே சொல்லலாம். அது மாதிரி இதுக்கு முந்தைய பாடல்களும் இதுதான் கேவலாவத்தை, இதுதான் சகலாவத்தை, இதுதான் சுத்தாவத்தைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அற்புதமாக பாடியுள்ளார்கள் நம்முடைய ஆசிரிய பெருமான். அவற்றினுடைய அரும்பெரும் பொருள் வளங்களையெல்லாம் நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் நமக்கு அருமையாக எடுத்துரைத்தார்கள். சரி, சுத்தாவத்தையில மேலும் இரண்டு பேர்கள் உள்ளன. என்ன அப்படின்னா மலபரிபாகம். இருவினை ஒப்பு நிகழ்ந்தா மலபரிபாகம் நிகழும். மலபரிபாகத்தின் தொடர்ச்சியாக சத்திரிபாதம் நிகழும். மலபரிபாகத்தை இங்க சொல்லல. சத்திரிபாதத்துக்கு மூல காரணமா இருப்பது மலபரிபாகம் தான். சரி, இருவினை ஒப்பு வரும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், அது சும்மா வருமா? அந்த இருவினை ஒப்புக்கு மூல காரணமாக இருப்பவை சிவபுண்ணியங்கள். சிவபுண்ணியங்களை வலுவாது செய்தால் இருவினை ஒப்பு வந்துடும். அந்த சிவபுண்ணியங்கள் மலபரிபாகம் இவையெல்லாம் இங்க சொல்லப்படலையே, சுத்தாவத்துக்கு அடிப்படையாக உள்ளவை அல்லவா? இங்க இரு ஆமா, அதாவது இருவினை ஒப்ப சொல்லியிருக்கின்றார், அதற்கு மூலமாகிய மலபரிபாகம் இல்ல இல்ல சத்திரிபாதத்தை சொல்லியிருக்கின்றார், அந்த சத்திரிபாதத்திற்கு மூலமாகிய மலபரிபாகம் இந்த பாடல சொல்லப்படல. இருவினை ஒப்பு இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த எரிவினை ஒப்புக்கு மூலமாகிய சிவபுண்ணியங்கள் சொல்லப்படல. ஏன் சொல்லப்படல? சுவாமிகள் விளக்கம் தருகின்றார்கள். என்னன்னா, போன பாடல்ல என்ன சொன்னார்கள், அதற்கு முந்தின பாடல என்ன சொன்னார்கள், போன பாடல்ல பத்து காரியங்களை குறிப்பிட்டு இந்த பத்து காரியங்களோடும் ஆன்மா கூடியிருத்தல் தான் ஆன்மாவுக்கு சகல நிலை என்று குறிப்பிட்டார். அதற்கு முந்தின பாடல என்ன சொன்னார்கள், இந்த பத்து காரியங்கள் நின்றும் ஆன்மா நீங்கி இருத்தல் தான், நீங்கி ஆனவமனத்தோடு கூடியிருத்தல் தான் கேவலாவத்தின். இப்ப இந்த பாடல என்ன சொன்னார்கள் என்றால், அந்த பத்து காரியங்களும் நீங்கி திருவருளோடு கூடியிருத்த சுத்தாவத்தின். அப்ப சுத்தாவத்தையில பல பேர்களை ஆன்மா பெற்று இந்தந்த பேர்களின் மூலமாக இந்தந்த காரியங்களிலிருந்து நீங்கி, எப்படி மொத்தத்துல பத்து காரியங்களை விட்டு நீங்கி திருவருள கூடியிருக்கும் அப்படின்னு தான் சுத்தாவத்தையே உணர்த்த வராங்க. அந்த பத்து காரியங்களை மையமாக வைத்துதான் மூன்று அவத்தைகளையும் ஆசிரியர் இங்கு விளக்குகின்றார். பத்து காரியங்களோடும் சேராமல் இருள் மனத்தை சேர்ந்திருந்தது கேவலாவத்தை, பத்து காரியங்களோடும் கூடி கிடந்தது சகலாவத்தை. சுத்தாவத்தையிலே பல பேர்களை பெற்று ஒவ்வொரு பேச்சினாலும் சிற்சில காரியங்களை நீங்க பெற்று, அவ்வாறு மொத்தத்தில் பத்து காரியங்களை நீங்க பெற்று ஒருவர்களில் கூடியிருப்பது சுத்தாவத்தை சொல்ல வரார். ஆகவே சகலாவத்தில் இருந்த பத்து காரியங்களுக்கும் மறுதலையாக உள்ள அவை நீங்குவதற்கு துணை செய்யக்கூடிய அந்த பெயர்களை மட்டும்தான் இங்க சொல்ல வருகின்றாரே ஒழிய, சுத்தாவத்தைக்கு காரணமான எல்லா பெயர்களையும் இங்க சொல்ல வரல. அந்த பத்து காரியங்களும் நீங்குவதற்கு ஏதுவாக உள்ள காரியங்களை மட்டும்தான் இங்க கூற புகுந்தார். சுத்தாவத்தை காரணமான எல்லா பெயர்களையும் இங்க கூற புகவில்லை. அவையெல்லாம் முன்னால் வரகு வரக்கூடிய உண்மை அதிகாரத்திலே சொல்லப்படும் என்று இங்கு குறிப்பிடுகின்றார் சிவஞான சுவாமிகள். சத்தினிபாதத்திற்கு அந்த விசேட உரையை பார்ப்போம். சத்தினிபாதத்திற்கு மூலமாகிய மலபரி பாகமும் இருவினை ஒப்புக்கு மூலமாகிய சிவபுண்ணியமும் என்னும் இன்னொரு அன்னவற்றை ஈண்டு கூறாது ஒழிந்தார். ஏன் கூறாமல் விட்டார்? மேற்கூறிய காரியம் பத்தும் நீங்குதற்கு ஏதுவான மாத்திரையே ஈண்டு கூறப்புகுந்தார் அன்றி அனைத்தும் கூறப்புகுந்தார் அல்லர் ஆகலின் என்று சொல்லினார். அவையெல்லாம் முன்னர் கூறப்படும். முன்னர்னா காலம் பற்றி முன்னர் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் முன்னர் சொல்லுவோம். இன்னொரு முன்னர் இருக்கு, இடம் பற்றி முன்னர். இடம் பற்றி பார்க்கும்போது இது நாலாம் சூத்திரம், இடம் பற்றி இதற்கு முன்னாலதான் என்ன வரும், எட்டாம் சூத்திரம் ஒன்பதாம் சூத்திரம் வரும். ஆகவே முன் என்று சொல்வதிலே காலம் முன் இடம் முன் என்று ரெண்டு முன் உள்ளது. நம்ம உலக வழக்கில் பயன்படுத்தி வருவது காலம் முன், முன்னால சொன்ன அது அப்படின்னா முந்தின காலத்துல சொன்ன அது. முன்னர் கூறப்படும் சொன்னது முன்னால வருகின்ற இடத்தில் கூறப்படும். ரெண்டாம் சூத்திரம் வர்ற இடத்துக்கு முன்னாலதான் என்ன இருக்கு, எட்டாம் சூத்திரம் இடம் ஒன்பதாம் சூத்திரம் இடம் தான் இருக்கு. ஆகவே இடம் பற்றி முன்னர் கூறப்படும், அவையெல்லாம் முன்னர் கூறப்படும். உண்மை அதிகார செய்தி தான் சுத்தாவத்தை இங்க தொகுத்து கூறுகின்றார். இதனாலே மரங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையனாமாறு வகுத்து கூறப்பட்டது. போன பாடல சுத்தாவத்தையை ஒரு அடியிலே தொகுத்து கூறினார்களே, மலங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மா சுத்தமாக இருப்பான், அதுதான் சுத்தாவத்தை. நாங்கள் எப்படி அந்த மலம் மல காரியங்கள் இவற்றிலிருந்து எப்படி நீங்குவான், என்னென்ன பேற்றை அவன் பெற்று என்னென்ன காரியத்திலிருந்து விடுபடுவான் என்பதை விளக்கி சொன்னார்கள் இந்த பாடல்ல. அதுதான் இங்கே குறிப்பிட்டார்கள். ஆகவே இரண்டாம் அதிகாரத்தின் இறுதி பாடலில் தொடங்கி இந்த பாடல் வரை அஞ்சவத்தை பற்றிய செய்திகளையும் அஞ்சவத்திற்கு காரணமான மூன்றவத்தைகளை பற்றிய செய்திகளையும் நாம் பார்த்தோம். புருடனே அறிவனாகில் என்று ஒரு பாடல் தொடங்கியது, அது இரண்டாம் அதிகரணத்திலே இறுதி பாடல். அதிலிருந்தே அஞ்சவத்தை பற்றிய செய்தி தொடங்கிவிட்டது. அந்த இரண்டாம் அதிகரணத்தின் இறுதி பாடலில் அஞ்சவத்தை பற்றி தொடங்கி அப்புறம் மூன்றாம் அதிகரணத்தினுடைய எல்லா பாடல்களிலும் அஞ்சவத்தை பற்றி விளக்கி கடைசி மூன்று பாடல்களில் அந்த அஞ்சவத்தைக்கு காரணமான மூன்றவத்தைகளையும் விளக்கியுள்ளார் ஆசிரியர். ஆகவே புருடனே அறிவனாகில் என்றது முதல் இத்துணையும் வெவ்வேறு அனைதரும் என்ற மூன்றாம் கூற்றை வகுத்துவதியவாறு என்று கூறினார். நான்காம் சூத்திரம் முடிந்தது. இத்துடன் நான்காம் சூத்திரமானது நிறைவு பெறுகின்றது. பனிரெண்டு சூத்திரங்களிலே நான்கு சூத்திரங்கள் நிறைவாகி இருக்கின்றன, இன்னும் எட்டு சூத்திரங்கள் உள்ளன. ஆகவே சூத்திரங்கள் என்று பார்த்தால் பனிரெண்டில் நான்கு என்று சொல்லும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு என்று சொல்லத்தக்க முறையிலே உள்ளது. ஆகவே இந்த நூலிலே மூன்றில் ஒரு பங்கை முடித்திருக்கின்றோ என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் செய்யுள்களின் எண்ணிக்கையை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நூலானது சிவஞான சித்தியார் சுபக்கம் மட்டும்தான் பார்த்து வருகின்றோம். இந்த சிவஞான சித்தியார் சுபக்கமானது 328 செய்யுள்களை கொண்டது. அவற்றுள் நாம் இந்த நான்கு சூத்திரங்களை நிறைவு செய்ததன் மூலம் எத்தனை செய்யுள்களை நிறைவு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் 230 செய்யுள்களை நிறைவு செய்திருக்கின்றோம். 328 செய்யுள்கள 230 செயல்கள் நிறைவாகியுள்ளன. ஆகவே பெரும்பகுதி நிறைவாகிவிட்டது என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூத்திரங்கள் என்ற அளவிலே மூன்றில் ஒரு பகுதியாக இருந்தாலும், செய்யுள் என்ற அளவிலே மூன்றில் இரண்டு பங்கை கூட நாம் தாண்டி இருக்கின்றோம். 230 செயல்கள் முடிந்துவிட்டன. இன்னும் ஒரு 98 செயல்கள் தான் எஞ்சியுள்ளன. ஆகவே விரிவான செய்திகள் பலவற்றை முதல் 4 சூத்திரங்களில் தான் ஆசிரியர் கூறியுள்ளார் என்பது நாம் உணரும்படியாக உள்ளது. ஆக இந்த 4 சூத்திரத்தை நாம் தொகுத்து சிந்தித்தோம் என்று சொன்னால், இது 3 அதிகரணங்கள் 4 சூத்திரத்தையும் பார்த்து அந்த சூத்திரத்தை 3 கூறுகளாக பிரித்து 3 அதிகரணங்களாக வைத்து அவற்றினுடைய எல்லா பாடல்களையும் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை அவ்வப்போது 16வது வட்டத்து குருமூர்த்தியுடைய பதவுரையும் பார்த்து மாதவ சிவஞான சுவாமிகளுடைய விசேட உரைகள் இலக்கண குறிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து முன்னால் 3 சூத்திரங்களை முடித்தது போலவே இந்த 4 சூத்திரத்தையும் நாம் சிந்தித்து முடித்திருக்கின்றோம். இதனை தொகுப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 4 சூத்திரமானது ஆன்மா அந்த கரணங்களுள் ஒன்று அன்று என்று சொல்லி தொடங்குகின்றது. முதல் நூலிலும் அப்படிதான், அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று ஆன்மா என்று சொல்லி தொடங்கினார். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா என்று சொன்னார்கள். இங்கேயும் அந்த கரணங்களே உணர்வன என்று சொன்னால், அவையும் ஐம்பொறிகள் ஒன்றை ஒன்று உணராமல் இருப்பது போல இந்த அந்த கரணங்களும் ஒன்றை ஒன்று உணராது. ஒரு விடய ஐம்பொறியிலே ஒரு பொறி அறிகின்ற விடயத்தை இன்னொரு பொறி அறியாது. கண் அறிகின்ற உருவத்தை காது அறியாது, காது அறிகின்ற ஓசையை மூக்கு அறியாது என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல அந்த கரணங்களிலும் ஒரு கரணம் செய்யும் தொழிலை இன்னொரு கரணம் செய்யாது. ஆனால் எல்லா அந்த கரணங்களையும் பயன்படுத்தி எல்லா தொழில்களையும் செய்வது எதுவோ அதுவே ஆன்மா என்று, ஆன்மா அந்த கரணங்களின் வேறு என்று சொல்லி தொடங்கிக் கொண்ட ஆசிரியர், அந்த கரணங்களோடு ஆன்மா நெருக்கமாக இருப்பது ஏனென்றால் அவற்றின் உதவி ஆன்மாவுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. ஏன் தேவைப்படுகின்றது சொன்னால், ஒரு நோயாளிக்கு மருந்தின் உதவி ஏன் தேவைப்படுகின்றதோ அதே போலத்தான் ஒரு நோயாளிக்கு அந்த நோய் நீக்கத்தின் பொருட்டு மருந்தின் உதவி தேவைப்படுகின்றது. அதுபோல ஆணவ நோயினை இந்த மாயா கருவிகளாகிய, அதிலும் குறிப்பாக இந்த அந்த கரணங்களாகிய இந்த மருந்தை கொண்டுதான் முதல்வன் நீக்குகின்றான். ஆகவே இந்த அந்த கரணங்களோட ஆன்மா கூடி இவற்றை புறக்கருவிகளாகிய பொறிகளோடு இந்த அந்த கரணங்களை செலுத்தினால் அது நனவு அவத்தையிலே ஆன்மா இருக்கும். அப்படி புறக்கருவிகளோடு செலுத்தாமல் அதை உட்கருவி ஆக்கினால் அது கனவு உறக்கம்னு கீழான அவத்தைகளை அடையும். யான் எனது என்ற உணர்வுக்கு காரணமாக உள்ளது எதுவோ அதுவே ஆணவ மலம் என்று, ஆணவ மலம் உண்டு என்பதை இங்கு யான் எனது என்பது இணைதரும் என்பதன் மூலம் ஆசிரியர் உணர்த்தினார். ஆணவ மலம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு தடையிடும். அப்ப சொன்னார், ஆணவ மலம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, திருவருளால் தான் ஆன்மா அறிகின்றது, திருவருளால் தான் ஆன்மா எதையும் செய்கின்றது. ஆனால் அந்த ஆன்மா அதை உணராமல் இருக்கின்றது. நான் செய்கின்றேன், நான் அறிகின்றேன் என்ற உணர்ச்சி தான் ஆன்மாவிடம் எழுகின்றதே ஒழிய திருவருள் செய்யும் உதவி அது ஆன்மாவால் உணர முடியவில்லை. அப்படி உணர முடியாமல் தடுப்பது எதுவோ அதுதான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் அப்படி திருவருளின் உதவியை தடுக்க போய்தான் நமக்கு